தேவாவியானவர் இந்த நாட்களுக்குள்ளே மறுபடியும் உங்களுக்கு இந்த காரியத்தை அறிவிக்கும்படிக்கும் அதிலே நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் எச்சரிப்பாயிருக்கும்படிக்கும் இதை மறுபடியும் பேச என்னை அனுமதித்திருக்கிறார். கடைசி நாள் இயேசுவினுடைய அந்த நாட்களில், அவருடைய வருகை நாட்களில் என்ன ஒரு விதமான ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்கும் என்று சொல்லி, என்ன அடையாளம் இருக்கும் என்று சொல்லி மத்தேயு 24 அதிகாரத்திலே சீஷர்கள் கேட்டபொழுது இயேசு தம்முடைய வாயை திறந்து முதலாவதாக 4 வசனத்திலே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள், வஞ்சிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். வஞ்சிக்கும் ஆவி எல்லா இடத்திலும் திரிந்து சபைகளுக்குள்ளே நுழைந்து கூடுமானால் ரட்சிப்படைந்தவர்களை, தெரிவு செய்யப்பட்டவர்களை வஞ்சிக்கும். ஆகையினாலே ஒருவனும் அல்லது ஒருத்தியும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள் என்று முதலாவது காரியமாக இயேசு அவர்களுக்கு சொன்னார். இயேசுவினுடைய இந்த எச்சரிப்பை தவிர்க்கிறவர்கள், ஏனோ தானோ ஒன்று விடுகிறவர்கள், தங்களுடைய ஆத்மாவை பிசாசுடைய வஞ்சிப்பிலே இருந்து காத்துக்கொள்ள முடியாது. மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் நமக்கு தேவை இது என்பதை அறிந்து அவர் எச்சரிக்கும் பொழுது நாம் அதை கவலையினமாக விட்டால், ஒருவேளை வேணுமென்று நாம் தவிர்க்காமல் இருக்கலாம், கவலையினமாக விடும் பொழுது அந்த வஞ்சிப்பு என்னும் பொறியில் அகப்படாமல் இருக்க முடியாது. இயேசு மறுபடியும் அந்த 5 வசனத்திலே அநேகர் வந்து அவருடைய நாமத்தை சரித்து கொண்டு நான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நான் கிறிஸ்து என்று சொன்னால் நான் ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள். அது இந்த நாட்கள். மறுபடியும் 11 வசனத்திலே அநேக கள்ள திக்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 3 தடவை இயேசு சொல்கிறார். அதன் பிறகு 24 வசனத்திலே மறுபடியும் கள்ளத்திக்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். 4 தடவை இயேசு சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படியானால் நிச்சயமாக நாங்கள் தியானிக்க வேண்டிய, அதை கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. You got to listen. Deception is on now. வஞ்சிப்பு இந்த நாட்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11:13, கள்ள திக்கதரிசிகள் இருக்கிறார்கள். மத்தேயு 24:24, மத்தேயு 7:15, மத்தேயு 24:11, கள்ள போதகர்கள் இருப்பார்கள். 2 பேதுரு 2:1 கள்ள மேய்ப்பர்கள் இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 4:3-4, கள்ள சுவிசேஷர்கள் இருப்பார்கள். 1 பிலிப்பியர் 1:15-16, கள்ள விசுவாசிகள் இருப்பார்கள். 2 கொரிந்தியர் 11:26, இவர்கள் எல்லாரும் ஏன் கள்ளன் என்று கூறப்படுகிறது? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மெய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், அவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை, அவர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கவில்லை, அவர்களுக்குள்ளே அந்த பழைய மனுஷனின் நிலைமை மட்டுமே குடிகொண்டிருக்கிறது, புதிய ஜீவனுள்ளே வரவில்லை. மதம் என்கிற ஒரு போர்வையிலே அல்லது ரட்சிப்பு அடைந்தவர்கள் என்கிற ஒரு போர்வையிலே இவர்கள் மதத்தின் ஆவியினாலே பிடிபட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு திரிவார்கள். அப்படி தெரியாவிட்டால் எவ்விதமாக வஞ்சிப்பது? வெளி தோற்றத்துக்கு ஒரு அப்போஸ்தலனோ ஒரு மெய்ப்பனோ ஒரு போதகரோ ஒரு திக்கதரிசியோ ஒரு ஊழியக்காரனாக தன்னை காண்பிக்காவிட்டால் எப்படியான ஜனங்களை வஞ்சிப்பது? தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக இயேசு சொன்னார் மத்தேயு 7:15, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவருடைய உள்ளான நிலைமை என்ன என்பதை அவர் எங்களுக்கு அறிவிக்கிறார். மத்தேயு 7:15, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிப்பாயிருங்கள், அவர் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். வெளியிலே ரட்சிப்படைந்தவர்களைப் போல ஊழியக்காரர்களைப் போல காண்பிக்கப்படுகிறார்கள், உள்ளே ஓநாய் அல்ல உள்ளே புடையன் பாம்பு. அங்கு ரட்சிப்பு இல்லை. அப்படியானால் இவர்கள் எதற்காக தாங்கள் ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஊழியர்களாக தெரிகிறார்கள்? வஞ்சிக்கப்பட்டார்கள், மதத்தினாவினாலே வஞ்சிக்கப்பட்டார்கள். ரட்சிப்பு ஒரு ஃபுல் ஸ்டாப் அல்ல, அது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற காரியம், அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. நீதிமானுடைய பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். 4:18 நீதிமொழிகள், 1968 நான் ரட்சிப்பு அடைந்தேன் என்று சொல்லி இப்பொழுது அதே நிலையில நீ இருக்க முடியாது. ஆனால் இயேசு தெளிவாக இங்கே கூறுகிறார், உள்ளே நிலைமை முற்றிலும் பிழை. இவர்கள் உள்ளே ஓநாய்கள், வெளியிலே திக்குதரிசிகள். உள்ளே புடையன் பாம்பு, வெளியிலே மேய்ப்பர்கள். உள்ளே அப்போஸ்தலன், உள்ளே கள்ளன், வெளியிலே அப்போஸ்தலனாக தன்னை காண்பிக்கிறான். உதாரணமாக பாருங்கள் சகோதரர்களே, அப்போஸ்தலர் வெளிப்படை ஆகமத்திலே 2 எடுங்கள். இங்கு எபேசு பட்டணத்திலே ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்கு சில அப்போஸ்தலர்கள் எனப்பட்டவர்கள் போனார்கள். 2:2 உன் வேலைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதை. யார் இந்த பொல்லாதவர்கள்? யோவான் யாரை எழுதுகிறான் வாசிப்போம். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் வெளியிலே தங்களை யார் என்று சொல்வார்கள்? நான் ஒரு மெய்ப்பன், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ஒரு போதகர் டீச்சர், நான் ஒரு சுவிசேஷகன். ஏன் சொல்லுகிறாய்? சொன்னா தானே அவங்களுக்கு விளங்கும் நீ யார் என்று, அல்லது உன் ஆடையினாலே உன்னை காண்பிக்க விரும்புகிறாய். ஏதோ ஒரு அதை கேட்டு ஒரு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆடையை நீ போடுகிறாய், நீண்ட ஆடை அல்லது ஒரு சாம்பல் நிறைந்த ஒரு ஷர்ட் அல்லது ஒரு கலர் இல்லாத ஒரு ஷர்ட். பார்த்த உடனே உண்மையை சொல்லுகிறேன், நாங்கள் இவர் ஒரு போதகர். பார்த்த உடனே பிழை, 100% நீ கண்ணாலே காண்பது பிழை. அவன் ஒருவன் சொன்னான், கண்ணாலே காண்பதும் பொய், காதாலே கேட்பதும் பொய். இந்த சபை மண்டபத்தை பார்த்து பார்ரோடால போராக்கள் சில கிறிஸ்தவர்கள் இது ஒரு சர்ச் என்று சொல்ல முடியாது. இது சர்ச் கூடும் மண்டபம், சர்ச் வந்து நீங்கள் தான். மண்டபம் சர்ச் அல்ல, இதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் தான் சபை. அதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்ப சகோதரர்களை வெளிச்சோட்டத்தை பார்த்து நாம் நிதானித்து விட முடியாது. சாமுவேலை போல எலியாபை பார்த்து இவன் தான் ஆள் ஆண்டவர் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் 16:7 தேவன் சொன்னார், சாமுவேல் நீ வெளித்தோட்டத்தை பார்க்கிறாய், தேவனோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். தனக்கு ஒப்பான ஒரு இருதயத்தை கொப்பான ஒரு மனுஷனை தேவன் ஏற்கனவே தெரிவித்தார். அவன் பேர் தான் தாவீது, பாஸ்டர் டேவிட். சோ சகோதரர்களே, கள்ள திக்கதரிசிகள், கள்ள மெய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள் இன்றைக்கு திரிகிறார்கள் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு. ரட்சிப்பு அடையாத மெய்ப்பர்கள் சபை வைத்திருக்கிறார்கள். முடியுமா? 100% முடியும். உதாரணமாக யோவான் 10 அதிகாரத்திலே யார் உண்மையான மேய்ப்பன் என்று சொல்லி ஆடுகளுக்கு மேய்ப்பன் இயேசு சொல்லுகிறார். யோவான் 10 அதிகாரம் அதை பார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார். யார் கள்ளர்கள் என்று சொல்லி இயேசு இங்கே சொல்லுகிறார். ஆடுகளுக்குள்ளே நுழைகிறவன் ஆடுகளுக்கு இருக்கிற அந்த கதவின் மூலமாக, அடைச்சிருக்குது ஆடுகளின் தொழுவம், அதுக்கு ஒரு கதவு ஒன்று இருக்குது, அதற்கூடாகத்தான் ஆட்டு மேய்ப்பன் அந்த உள்ளே போக வேண்டும். மதனால் ஏறி பாய்கிறவன் அவன் கள்ளன் என்று இயேசு சொல்கிறார். அப்ப இப்ப உனக்கு விளங்கும், கள்ள திக்கு தரிசி யார், கள்ள மேய்ப்பன் யார், கள்ள சுவிசேஷகன் யார், கள்ள போதகர் யார், கள்ள அப்போஸ்தலன் யார். இன்னும் வாசிப்போம், வேறு வழியாய் வருகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். 9 வசனத்துக்கு போவோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். 7 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்க பாருங்கள், இன்றைக்கு அந்த வாசல் யார் வாசல், ரட்சிக்கப்படுவதற்கு யார் வாசல், எந்த ஒரு சபையும் அல்ல, ஒரு சபையும் அல்ல, எல்லா சபையின் நாமங்களும் ஒரு பக்கத்தில் வைக்க வேண்டும். ஆடுகளுக்கு வாசல் ஒன்றே. இயேசு சொல்கிறார், நானே அந்த வாசல். நீ இந்த சபையில் இருக்கலாம், அதனால ரட்சிப்பு அடைந்திருக்கிறாய் என்று சொல்ல முடியாது. வாசலுக்குள்ளாக போயிருக்கிறாயா, அதுதான் கேள்வி. அல்லது நீ ஒரு கள்ளன், கள்ளி. இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்காதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. இந்த வாசலுக்கூடாக பிரவேசிக்காதவர்கள், இயேசுக்கூடாய் பிரவேசித்து ரட்சிப்பு அடையாதவர்கள் கள்ளர்கள், மதில் மேலேறி விழுந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆடுகளை தூக்கி கொண்டு வழி நடத்தி கொண்டு திரிகிறார்கள். அது உனக்கு தெரியுமா? அப்படியா நீ கேட்கிறாய், அது மெய்யா உண்மையான ஆடுகளாது? இல்லை, மெய்யான ஆடுகள் என்றால் மெய்ப்பன் யார் என்பதை தெரியும். அதுக்கு கொஞ்ச நேரம் பார்க்கும், இந்த இது மெய்ப்பனா, இது கடவுளை இடையிடைய பல்லை காட்டுகிறார். இயேசு சொன்னார், அவர்களின் கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறது என்பதை நீ பார்க்க வேண்டும். அவர் என்ன பேசுகிறார், அவர் எதை உயர்த்துகிறார், அவர் வாழ்க்கையிலே எது முதலிடம், அவர் வாழ்க்கையிலே உலகமா, பொருளா, பணமா, வீடா, குடும்பமா, பிள்ளைகளா, அல்லது அவரது ஊழியமா, எது அவரதுக்கு முதலிடம்? எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இந்த வார்த்தையை அவர் உயர்த்துவாரானால் அவன் தான் உண்மையான மேய்ப்பன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் இயேசுவை அவர் உயர்த்துவார். இயேசுவினிலே இருந்து எடுத்து அவர் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். அப்படித்தான் வேதம் கூறுகிறது. இயேசு எந்த ஊழியத்திலும் உயர்த்தப்படாவிட்டால் அந்த ஊழியம் குப்பை, அந்த ஊழியம் தேவ ஆவியானவருடைய ஊழியம் அல்ல. மனுஷர்கள் போதகரை புழுகிறார்களா, தங்கள் சபையை புழுகிறார்களா, அந்த ஊழியக்காரனின் திக்க தரிசனத்தை புழுகிறார்களா, அது பொய்யான ஒரு வழி என்பதை அறிந்து கொள். இயேசுதான் உயர்த்தப்படுவார். தேவாவியானவர் ஒரு ஊழியத்திலே, ஒரு சபையிலே அசைபாடும் பொழுது அவரது வார்த்தை உயர்த்தப்படும். அவர்கள் கனிகளினால் நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அத்தி மரத்திலே திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. ஆம், முச்செடி மரத்திலே இருந்து மாதாளம் பழங்களை பறிக்க மாட்டாய். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நீ அவதானித்தால் அதை நீ பிடித்துக் கொள்ளவாய். இன்றைக்கு ஜனம் சத்தியத்தை விட்டு விலகி தங்கள் சொந்த விருப்பங்களின் படிக்கு போதகர்கள் வேணும் என்று ஓடுகிறதுனாலே பிரச்சனைகளுக்கு தப்பி தேவன் தண்டிக்கும் பொழுது எச்சரிக்கும் பொழுது அவர் ஓடுகிறதுனாலே தேவன் பார்த்து கொண்டிருந்து கள்ள போதகர்களை கள்ள மேய்ப்பர்களை கள்ள திக்கதரிசிகள் இவர்களால் இவர்கள் பிடிபடும்படிக்கு பொய்யை அவர்களுக்குள்ளே அனுப்புவார். ஏன் சத்தியத்தும் திரும்ப திரும்ப உனக்கு கூறி உன்னை எச்சரித்து உனக்கு சத்தியத்தை மறுபடியும் கேட்கும்படிக்கு உனக்கு கையினை கொடுத்து உனக்கு மனம் இல்லாமல் போயிட்டு கோழிதன் குஞ்சுகளை சேர்த்து போட்டது போல எத்தனையோ தடவை நான் உன்னை அரவணைக்க முயற்சித்தேன், உனக்கும் மனம் இல்லாமல் போய்விட்டது. சோ சகோதரர்களே, இன்றைக்கு கள்ள மெய்ப்பர்கள் கள்ள போதகர்கள் கள்ளவர்கள் உண்டு. இந்த கள்ள போதகர்கள் கள்ள மெய்ப்பர்கள் இந்த நாட்களிலே அநேகமாக தெரிவார்கள். இவ்விதமாக சிலவற்றை சொல்லுகிறேன். சிலர் எடுத்தோடனே உண்மையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற அந்த சபைகளை திட்டுவார்கள். அங்கே வரீங்க, உங்களுக்கு வேற யாரும் இல்லையா, வேற ஒரு அல்லது வந்து சொல்லுவார்கள், நீங்கள் அங்கே போய் எந்த பிரயோஜனமே இல்லை, நாங்கள் உங்களுக்கு வீடு கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு வளவு கொடுக்குறோம், ஒரு வீடு ஒன்று கட்டி தருகிறோம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள் அல்ல. அந்த வேத புத்தகத்திலே அவருடைய யாராவது ஊழியர்களை அவர் அனுப்பி அந்த விதமாக அவர்கள் கேட்டதுண்டா அந்த ஜனத்தின் இடத்திலே. எனக்கு சொல்லுங்க, சொல்ல போனால் அவர்கள் போகும் பொழுதே அவர்கள் காசு பைய கூட கொண்டு போன அப்படி சொல்லி போனார். பஸ் ஒன்றும் கொண்டு போறதில்லை. நீங்கள் போனதும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரசங்கம் மனம் திரும்பு, தேவனுடைய ராஜ்யம் இதோ உங்களுடைய வந்திருக்கிறது அப்படி சொல்லி அந்த இடத்துல வியாதிகளை குணமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். அந்த இடத்துல இவர்களது பிரசங்கங்களை பார்த்தால் உளறிக்கொண்டே இருப்பார்கள். அங்கே எந்த விடுதலையும் இல்லை, எவரும் ரட்சிப்படைகிறதும் இல்லை. ரட்சிப்பு அடைந்தாலும் அது போலியாகவே இருக்கும். ஏன் போலி? விதை விதைத்தால் போலி தான் வரும், வஞ்சிப்பை விதைத்தால் வஞ்சிப்பு தான் வரும். இந்த இரண்டாம் தெசலோனிக்கேயரிலே இந்த கடைசி நாட்களிலே அற்புதங்கள் அடையாளங்கள் பெருகி குணமாக்குதல்களோ விடுதலைகளோ அவர்கள் எல்லாம் பெருகி சாத்தானுக்கு அதையும் செய்ய அனுமதி கொடுக்கப்படும். ஆனால் பலர் அதில் பிடிபடுவார்கள். எதற்காக என்று தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இரண்டாம் தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் 9 வசனம். அந்த அக்கிரமக்காரர்களுடைய வருகை சாத்தானினுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்கள். மெய்யான அற்புதம் உண்டு, பொய்யான அற்புதம் உண்டு. மெய்யான குணமாக்குதல் உண்டு, பொய்யான குணமாக்குதல் உண்டு. மெய்யான விடுதலை உண்டு, பொய்யான விடுதலை உண்டு. மோசே கோலை கீழே போட்டான், பாம்பாய் மாறியது, அது மெய்யான அற்புதம். மந்திரகாரர்கள் தங்கள் கோல்களை போட்டார்கள், அவைகளும் பாம்பாய் மாறியது, அது பொய்யான அற்புதம். இன்றைக்கு தேவன் இதை உனக்கு விளங்கும்படி சொல்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பொய்யான அற்புதங்கள் நடக்கிறது இயேசுவின் நாமத்திலே, ஆனால் அவைகள் தேவனிடத்திலே இருந்து வரவில்லை. பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை காட்டி இந்த வஞ்சிக்கு ஊழியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிப்பார்கள். தேவனே இதை அனுமதிக்கிறார். இதோ பார்ப்போம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், விடுதலை அடையத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியால் அப்படி நடக்கும். தேவ வசனத்திலே அன்பு கூறவில்லை, அதனாலே இப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சத்தியம் அறிவிக்கப்பட்டது, அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை, அதிலே அன்பு கூறவில்லை. ஆகையினாலே இவர்கள் பொய்யை விசுவாசித்து பொய்யிலே பிடிபடும்படிக்கு இவர்களுக்கு தேவன் பொய்யை அனுப்புவார். தேவன் அனுப்புவார், சாத்தான் அல்ல. தேவன் அதை செய்வார். அவரிடத்திலே பொய் இல்லை, ஆனால் அசுத்தாவிகள் இவர்களை வஞ்சிக்கும்படிக்கு அனுப்புவார். ஆகாபை அவர் அந்த வஞ்சிக்கும் ஆவிகளிலே பிடிபட வைத்த மாதிரி ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரம் நீ வாசித்து பார்க்கலாம். கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். அப்ப எப்படி இவர்கள் வஞ்சிக்கப்பட போகிறார்கள்? பொய்யான கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள திக்குதரிசிகள் வருவார்கள், கள்ள மேய்ப்பர்கள் அனுப்புவார்கள், கள்ள போதகர்கள் அனுப்புவார்கள். வேதம் சொல்லுகிறது இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது தருகிறோம், இது தருகிறோம், வெளிநாட்டு காசு தருகிறோம், அது செய்து தாரோம், இது செய்து தாரோம். ஒருவனுக்கு ஒரு வீடு மட்டும் இன்னும் அவனுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. ரெண்டு வீடு கட்டி கொடுக்கும். இதுதான் இன்றைய நற்செய்தி. This is from the pit of hell. பாதாளத்தில் இருந்து வரும் நற்செய்தி. கேட்டுக்கொள். இன்றைக்கு தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். தேவன் பொய்யை வஞ்சகத்தை அனுப்பும் பொழுது இவர்கள் பிடிபடாமல் இருக்க முடியாது, பிடிபட்டே தீருவார்கள். அதனாலே கள்ள போதகர்களும், கள்ள போதகர்களும், கள்ள மேய்ப்பர்களும், கள்ள சுவிசேஷர்களும் அனுப்பப்படுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் நிதானித்து அறிய வேண்டியது நீ, வேத வசனத்தை விசுவாசிக்க வேண்டியது நீ, வேத வசனத்திலே அன்பு கூற வேண்டியது நீ. வந்து கேட்டு சும்மா போகாதே. அப்ப இதுல இருந்து நான் விடுவித்துக் கொள்ள என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்னை பாதுகாத்துக் கொள்ள நான் என்ன செய்யலாம்? ஏதோ ஆண்டவர் என்னோட பேசுகிறார். முதலாவதாக உன்னை தாழ்த்திக்கொள். உன்னை எப்பொழுது நீ தாழ்மையாக வைத்துக்கொள். முதலாம் பேதுரு 5:5-6. அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. இளைஞரை பற்றி சொன்னதுக்கு பிறகு உடனடியாக எல்லாரையும் சொல்கிறார் தேவாவியானவர். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். கிருபை என்றால் அவரது பிரசன்னத்தாலே வரும் வல்லமை, அவரது பிரசன்னத்தினாலே வரும் உதவி, தயவு. The empowering presence of God helping you to do what God has called you to do and to be what God has called you to be. தாழ்மை அணிந்து கொள். சங்கீதம் 25:9 தேவன் ஒரு குறிப்பான கூட்டத்துக்கு தம்முடைய வழிகளை கற்பிக்கிறாராம். 25:9 சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் சொன்னால் தாழ்மை உள்ளவர்களுக்கு. God teaches the humble. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தம்முடைய வேதத்தின் ஆழங்களை, வெளிச்சத்தை கற்பிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எல்லாமே மூடப்பட்ட காரியமாயிருக்கும். நீ போதகருடைய குரலை மட்டும் கேட்டு வீட்டுக்கு போவாய். உன் வெளியிலே இருக்கும் காதினால் உள்ளே ஒன்றும் உனக்கு படாது என்றால் தேவ ஆவியானவர் தான் உள்ளே இருதயத்தை திறக்க வேண்டும். லிடியாவின் இருதயத்தை திறந்த மாதிரி. ஆம் சகோதரர்களே, தாழ்மையாக இருந்து எப்பொழுதும் தாழ்மையாக இரு. நீதிமொழிகள் 11:2 பெருமை வந்தால் இலச்சியும் வரும், வெட்கம் தாழ்ந்த இறுதியும் உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. விழுகிற படிக்கு முன்னானது மன மேட்டிமை. பெருமை அந்த வஞ்சிப்பை கொண்டு வரும். நீதிமொழிகள் 16:18 So the first thing is humble yourself. பெருமை பாராட்டாதே, உன்னை தாழ்த்திக்கொள். எப்பொழுதும் தாழ்மையாக இருந்து கொள். Humble yourself. Number two, இரண்டாவதாக, love the word of God, which is the truth. தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் அந்த வார்த்தையிலே அன்பு கூற வேண்டும். தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. தேவன் இல்லாமல் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் தேவன் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாக இருந்தார். தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர். தேவனுடைய வார்த்தையை நீ நேசிக்காமல் இயேசுவை நீ நேசிக்க முடியாது. நீ அவரை காண்கிறதில்லை. தேவனுடைய வார்த்தையை இவ்வளவாக நீ நேசித்தால் அவ்வளவாகவே இயேசுவை நேசிக்கிறாய். கூடவும் மாட்டாதே, குறையவும் மாட்டாதே, வஞ்சிக்கப்படாதே. Do you love God's word? அவரது வார்த்தையை நேசிக்கிறாயா? அவரது வார்த்தைக்கு உன் இருதயத்திலே மிகவும் மிகவும் முதலாவது இடத்தை எடுத்திருக்கிறதா? Do you love his word? இயேசு சொன்னார், உமது வசனமே சத்தியம். யோவான் 17:17. தேவனுடைய வார்த்தையே சத்தியம். சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அற்புதங்கள் அடையாளங்கள் தேவையில்லை. அவரது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைபெறப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:89. You don't need anything to prove that this is the truth. No, no, no. இது உண்மை என்று இந்த வேத புத்தகம், oh, I faith you are nothing. My God, இந்த வேத புத்தகம் உண்மை என்று எவரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிரூபிக்காமல் விட்டாலும் நித்தியத்துக்கும் அது உண்மையாகவே இருக்கும். அசைக்க முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளே உட்பட்டிருக்கிறான். அந்த வார்த்தை அசைக்க முடியாது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயில் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். இயேசு 3 தடவை தேவனுடைய வார்த்தை மறுபடியும் மறுபடியும் பேசின பொழுது பிசாசு அதை பொய் என்று சொல்லவும் இல்லை, அதற்கு முரண்பாடாக கலைத்ததும் இல்லை, அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். இப்படி எழுதியிருக்கிறது. ஆனால் இயேசு ஏற்கனவே சொன்னார், பலர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அவரது நாமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிப்பார். ஏன் பிரதர், தேவன் அதை அனுப்பினார். அந்த பொய்யான ஊழியக்காரனை நீ வஞ்சிக்கப்படும்படிக்கு இப்போ தானே வாசித்தோம். ஏன் பிரதர், அவர்கள் சத்தியத்தின் மேல் அன்பு கூறாதபடியால். இந்த வேத வாக்கியத்தில் அன்பு கூறுகிறாயா அல்லது சும்மா வந்து போகிறாயா? You got to love the truth. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் தேவன் கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளே அனுப்புவார். விசுவாசித்து விடுதலை அடையாதபடிக்கு தேவன் பொய்யை அனுப்புவார். நான் பார்க்கிறேன், என் கண்கள் இவைகளை பார்க்கிறேன். இந்த நாட்களிலே எங்க போயிட்டாராம் அவர்? இந்த இடத்துக்கு போயிட்டாராம். மற்றவர் எங்க போயிட்டாராம்? அந்த இடத்துக்கு போயிருக்கிறாராம். மதிலாலே பாய்ந்த கள்ளர்கள் மேய்ப்பர்களாக அநேகம் பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். பிரச்சனை அது இது நாங்கள் தான் சரி என்று சபையை விட்டு ஓடிப்போனவர்கள் எல்லாரும் தொழுகங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களின் பேச்சுக்களினால் நீங்கள் அறிவீர்கள், அவர்களின் கனிகளை கொண்டு அறிவீர்கள். இயேசு சொன்னார். So you got to love the truth. நீதிமொழிகள் 4:5-6. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. தேவன் பேசுகிறார். ஞானம் எது? அவர் வாயின் வார்த்தைகள். ஆம், உபாகமம் 4:10 இருக்கிறது, தேவன் வசனமே ஞானம். அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதோ அது உன்னை காத்துக்கொள்ளும். அதில் பிரியமாயிரு. அதனுடைய அர்த்தம் என்ன? அதிலே அன்பாக இரு. லவ் ஹிஸ் வேர்ட், அது உன்னை காத்துக்கொள்ளும். வார்த்தை உயிருள்ளது, வார்த்தை ஒரு ஆள், அவருடைய பேர் இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை காத்துக்கொள்வார். திமோத்தேயுக்கு பவுலப்போஸ்தலன் சொன்னான், உனக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அந்த விசுவாசத்தை உனக்குள்ளாக இருக்கும் பரிசுத்தாவியர் மூலமாக நீ அவர் காத்துக்கொள். Protect what was offered to you through the Holy Spirit was given to you. See that? அவரது வார்த்தையிலே நீ அன்பு கூற வேண்டும். சங்கீதம் 119:97 சகோதரர்களே, தாவீது ராஜா இவ்விதமாக எழுதியிருக்கிறான். சங்கீதம் 119:97. உமது வேதத்திலே நான் எவ்வளவு அன்பாயிருக்கிறேன். பிரியம் என்றால் அன்பு. நாள் முழுவதும் அதுவே என் தியானம். ஏதாவது ஒன்றை நாங்கள் மிகவும் நேசித்தால் அதுதான் எங்கள் மனதிலே திரும்ப திரும்ப வரும் இல்லையா? ஆம். David says, oh God, I love your word. உம்முடைய வசனத்திலே நான் மிகவும் பிரியப்படுகிறேன். நாள் முழுவதும் இது என் தியானம். சகோதரர்களே, he was a president. Let's say, if you can't understand king, உங்களுக்கு ராஜா என்று இதுக்கு விளங்காவிட்டால், let me say he is a president. ஒரு பிரசிடெண்ட்டுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் பிரதர்? இத்தனை பேர் காண இருப்பாங்க, எத்தனை பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டி இருக்கும். தாவீது ராஜா அவன் ராஜாவாக இருந்தான். எத்தனை மந்திரிமார் கீழே இருப்பாங்க, அவ்வளோ எல்லாத்துக்குள்ளையும் அவன் சொல்லுகிறான், உமது வேதத்திலே நான் பிரியப்படுகிறேன், நாள் முழுவதும் இதுவே என் தியானம். உன் தியானம் அப்படி, எது உன்னுடைய சிந்தனைகள்? தியானம் என்றால் நீ அடிக்கடி 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 யோசிப்பது எது? அதுதான் நீ பிரியப்படுகிறாய், அதுதான் உன்னுடைய சில பிரச்சனையை குறித்து பிரிய யோசிச்சு 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 இருக்கிறாயா? உனக்கு பிரச்சனையின் மேல் ஆசை. வேதத்திலே அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். வார்த்தையை நேசிக்கிறதுக்கு மேலாக இயேசுவை நேசிக்க முடியாது. மூன்றாவதாக, நாங்கள் வார்த்தையை நாங்கள் இயேசுவை நேசித்தால், வார்த்தையை நேசித்தால் நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அதெல்லாம் விட்டால் நாங்கள் நேசிப்பது என்று சொல்றது பொய், அது வெளியரங்கமான காரியம். We will obey his word if we love. யோவான் 14:23 21வது வசனத்திலே, ஒருவனின் வார்த்தைகளை கைக்கொண்டால் நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார் இயேசு. உலகத்துக்கு நான் என்னை வெளிப்படுத்த மாட்டேன், கீழ்ப்படுகிறவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னார். அதாவது the revelation will come to those who obey. ஆனால் இவன் கேட்டான், 22வது வசனத்திலே, யூதா அதாவது இஸ்கரியோத் அல்லாதவன், ஏன் ஆண்டவரே நீ உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த போகிறீர் என்று கேட்டான். இயேசு சொன்னார், இயேசு அவனுக்கு மறுமொழியாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்ளுவான். அதை பார்த்தீர்களா? Do you love Jesus? Obey his word. ஒருவன் என் மேல் அன்பாக இருந்தால் என்னுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிவான். வார்த்தைகளை நாம் அன்பாக இருந்தால் நிச்சயமாக வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறோம் அல்லவா? ஆம். கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு நாங்கள் எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன் என்று? பொய், கள்ளர்கள் நாங்கள். See that? We must obey his word. அவரது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆம் சகோதரர்களே, அதுதான் நல்ல ஒரு அறிகுறை. 24வது வசனம், என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கும் வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. ஒருவன் என்னில் அன்பாய் இராவிட்டால் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். அது இயேசு சொன்னார். So loving the word, we have to love the word and obey the word. நாலாவதாக, இந்த வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இந்த வார்த்தைக்கு உன் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். உன் வேலைக்கு அல்ல, உன் வாழ்க்கைக்கு அல்ல, உன் குடும்பத்துக்கு அல்ல, உன் பிள்ளைகளுக்கு அல்ல, எந்த ஒரு காரியத்துக்கும் அல்ல, இந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனும் வார்த்தையும் ஒன்றே, வார்த்தையும் தேவனும் ஒன்றே. ஆகையால் நீ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காத பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காமல் போகிறாய். God will never have second place in your life and my life. தேவன் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இரண்டாவது இடத்தை எடுக்க மாட்டார். அவரது வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறாய், அவரது வார்த்தையை பிடித்துக் கொள்கிறாய், அவரது வார்த்தையை எல்லா காரியங்களையும் உயர்த்துகிறாயா? ஒரு திருமணத்திலே, வைபவத்திலே, ஒரு ஒரு கலிய ஒரு சாமச்சிய வீட்டு சடங்கிலே, அல்லது ஒரு பர்த்டே ஒரு வீட்டில் நடந்தால், அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே மரணம் அடக்க அந்த இடத்திலும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை உயர்த்துகிறோமா, அந்த இடத்திலே தேவ ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். நீ அதை ஆராய்ந்து பார், இந்த வார்த்தைக்கு முதலிடம் இருக்கிறதா உன் வாழ்க்கையிலே? 138:2 சங்கீதம் அந்த அந்த 2வது வசனத்திலே அதில் மொழிபெயர்ப்பு சரியில்லை. ஏன்னு கேட்டால் அதில் இப்படியாக இருக்கிறது. 138 சங்கீதம் 2வது வசனம், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உண்மையான மொழிபெயர்ப்பு, உமது எல்லா நாமங்களை விட நீர் உம்முடைய வார்த்தையை நீர் உயர்த்தியிருக்கிறீர். ஜெகோவா ஜாயிரா, ஜெகோவா ஷமா, ஜெகோவா நிசி, அவரது இம்மானுவேல், அவரது நாமங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக, சகலத்துக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை அவர் உயர்த்தியிருக்கிறார். The word is number one. வார்த்தை முதல். அதனாலே தான் சகோதரர்களே இந்த வார்த்தையை திருடி போட்டதே. இந்த வார்த்தையை திருட பிசாசு வருகிறான். பிசாசு மூன்றே மூன்று காரியத்துக்காக உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிறான். எதற்காக? திருட, கொல்ல, அழிக்க. வேறு ஒன்றுக்கும் வரதில்லை. திருட, கொல்ல, அழிக்க, இதுக்கு மட்டும்தான் அவன் எங்கள் வாழ்க்கையிலே வருகிறான். வேறு ஒன்றுக்கும் வரான். He comes to kill, steal and destroy. முதல்ல வாத்தி அவன் திருட வருகிறான். ஆம் சகோதரர்களை, இதை அறிந்து கொள். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறாயா? வார்த்தை முதலாவதாக இருக்கிறதா உன் வாழ்க்கையிலே? இந்த வார்த்தை நாள் தோறும் தியானிக்கிறாயா? இந்த வார்த்தை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாயா? அது வேறு என்ன சொல்லிக் கொடுக்கிறாய்? நீ எவ்வளவும் பணத்தை கொண்டு உன் பிள்ளைகளுக்கு சட்டையோ சாமானோ எதுவோ என்ன காரியமோ நீ வேண்டலாம், அவர் நன்றாக படிக்கிறதுக்கு அவர்களை மூன்று தள்ளலாம், எல்லாம் நல்லதே. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தை முதலில் அவன் இருக்கும் பொழுதே, எழுந்து கொள்ளும் பொழுதே, படுக்கும் பொழுதே, வழியிலே போகும் பொழுதே, நீ இவைகளை குறித்து அவர்களோடு பேசாவிட்டால் தேவனுக்கு பிரியமாக நீ இருக்க முடியாது. ஆனால் என்று ஒரு நாள் வரும், அவர்கள் முரட்டாட்டம் பண்ணும் பொழுது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுவார்கள், 5 வளையாதது 50 வளையாது. பழைய மனுஷனுக்கு அந்த நேரமே தேவனுடைய வார்த்தையை சொல்லி 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 3-4-5 வயதிலே தொடங்கிட வேணும். சிறு பிள்ளைகளுக்கு தொடங்கிடணும், ஜெபம் பண்ணித்தான் சாப்பிட வைக்க வேணும். அப்படி செய்கிறோமா? எனக்கு செய்து இந்த சண்டே ஸ்கூல் படிப்பிக்கிற பிள்ளைகள் சொல்லுவார்கள், ஐயோ பிரதர், எங்களால் ஏழுதில்லை பிரதர், அவங்க சொல்லி ஒன்றுமே கேட்குறாங்க, இல்லை முரட்டாட்டம் பண்ணுறாங்க பிரதர். நான் சொன்னேன், சும்மா விடுங்கள், நான் பெற்றாரோடு கதைக்கிறேன், அவர்கள் பள்ளிகளை அவர்களே நடத்தட்டும், திறமான பிசாசு குட்டிகளாய் வளர்க்கட்டும், அதன் பிறகு என்னிடத்தில் கொண்டு வரட்டும், நான் பார்க்கிறேன். 7 தர 24 மணத்தியாலும் அங்கே இருந்ததுக்கு பிறகு வீட்டிலே திறமான பிசாசு குட்டிகளாக அவர்களை வளர்த்ததுக்கு பிறகு தேவனுடைய பிரசனமும் இல்லை, ஜபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படிந்தது பிறகு ஒரு சாட்டர்டே அல்லது ஒரு சண்டே வந்து சகோதரர்களே, 1 மணி நேரத்திலே அல்லது 1.5 மணி நேரத்திலே இந்த பிள்ளைகளை என்ன செய்யலாம்? நாங்கள் கடவுளா அவளை மாற்றுறதுக்கு? கண்ணாக்கிற ஒவ்வொரு கண்ணையும் பார்த்தா உடனே தெரியுது எந்த ஆசாமி உள்ளுக்கு இருக்கண்டு. 5 வயது 6 வயது 4-5 தொடக்கம், 5 அந்த வயதில் இருந்து 13 வயதுகளுக்குள்ளே போகிற அசுத்தாவிகள் பிசாசுகள் எல்லாமே உள்ளே புகுந்து விடும். புருஷன் மனைவி சண்டை பிடிக்கிறார்களா, வாக்குவாதம் இருக்கிற பேயெல்லாம் உள்ளுக்கு போயிடும். நீ ஊத்த பேச்சு பேசுகிறாயா, உன்னுடைய மனைவிக்கு விரோதமாக ஊத்த பேச்சு பேசுகிறாயா, அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஊத்த பேச்சு நாவியாவது உள்ளே போயிடும். அது போய் ஸ்கூலில் பேசும், போதாக்குறைக்கு ஸ்கூலில் பழகி போட்டு வரும். எல்லாத்தோடையும் அவர்களை சுத்திகரிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பை சப்பாத்து வண்டி கொடுத்து மட்டும் காணாது. முக்கியமானது எது என்று தெரிகிறதில்லை. எவ்வளவு நிலைமை மோசமாகி கொண்டு போகிறது. ஒருவனாலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று இயேசு வாயை திறந்து எதற்காக சொன்னார்? அதுக்கு பிறகு அவன் முரட்டாட்டம் பண்றான், ஊத்த பேச்சு பேசுறான், அதை பேசுறான், இதை பேசுறான், தாய்க்கு கூட தூக்கி வந்து பேசுறான். இவனுக்கு தெரிகிறது இல்லை, தாயை சபிக்கிறவன் நிச்சயமாக சாவான், பாதி வழியிலே செத்தே தீருவான். அந்த பிள்ளை சாகும், நிச்சயம் சாகும். வேதம் சொல்கிறது உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் படிக்கும். உங்கள் மேல் முதலாவது விழுந்த பொறுப்பு பிள்ளைகளுக்கு எபேசியர் 6 அதிகாரத்திலே உங்கள் பெற்றார்களுக்கு கச்சருக்குள்ளாக கீழ்ப்படிந்தீர்கள். ஆசீர்வாதம் தொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், கீழ்ப்படைந்திருங்கள். ஸோ இவளை கற்பிக்கிறதில்லை, அவங்களும் அவங்கள பாடும் பிள்ளைகளை பெற மட்டும்தான் இவர்களுடைய தொழில். இவர்களுடைய எண்ணம் இதற்காகவே திருமணம் முடித்தார்கள். இவர்களுக்கும் நாய்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை இல்லை. அவர்களும் அந்தந்த நேரம் வந்ததும் ஓடிக்கொண்டே தெரிகிறார்கள் பெற்று தள்ளுறதுக்கு. அதுக்கு பிறகு அது ஆண்டவர் என்ற வளப்பம் ஒரு மாதிரி பார்க்கறே இல்லை, ஒரு மாதிரியும் பார்க்கறதே இல்லை. இது 2009. தேவனுடைய வசனத்தை உயர்த்து, எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு, முதலிடம் கொடு. ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாய், உன் வேத புத்தகம் உன் கையில் இருந்தா இன்னும் நினைச்சிருவாங்க பிரதர், அப்படி நினைச்சிருவாங்க பிரதர், என்னை இவ்வளவு கதைக்க மாட்டாங்க பிரதர்னு சொல்லி ஒழிக்காத வேத புத்தகத்தை. நீ என்ன விதமான செலாக்கியம் பெற்ற நீ என்று உனக்கு தெரியாது. இது கையில் வச்சிருக்கிறதுக்கு சில பிசாசுகள் கொடுத்தாலும் வாங்காது, ஒற்று சுழட்டி ஒற்றி. ஆல்ரைட், வசனத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். அது 5வது, got to believe the word. கேட்டால் மட்டும் போகாது, கேட்டால் மட்டும் போதாது. ஜேம்ஸ் முதலாம் அதிகாரம் 22வது வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவ வசனத்தை கேட்டு மட்டும் எழும்பிட்டு போகாதே. உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. மேய்ப்பர்கள் போதுகர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு ஒன்று பெய்து 5வது அதிகாரத்தில் முடியும் வசனங்கள் அதுதான். உலகமெங்கும் இந்த பிசாசனுடைய தாக்கத்தினாலே சகோதரர்கள் தாக்கப்படுகிறார்கள். நீ மட்டும் அல்ல, சிலர் இயேசுவுக்காக சாகிறான். வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்தால் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு பிசாசு தேவையில்லை வஞ்சிப்பதற்கு, உனக்குள்ளாக இருக்கிற புடையன் உன்னை வஞ்சிப்பான். யார் அந்த புடையன்? பழைய மனுஷன். உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும். நோட்ஸ் எடுக்கிறவர்களாய் என்று சொல்லவில்லை, அதன்படி செய்கிறவர்களாய். நோட்ஸ் எடுக்கலாம், எடுக்கத்தான் போயிடும், எடுக்க தெரிஞ்சாக்கள் எடுங்கோ, கொண்டு போய் அதை படி, அதன்படி செய். சொல்லு, வசனத்தை நான் கேட்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும், முழு இருதயத்தோடு கேட்க வேண்டும், அதுக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். அப்பொழுதுதான் வஞ்சிப்பு இருக்காது. அல்லது இங்கே ஜேம்ஸ் என்ன சொல்கிறார், கேட்டு மட்டும் எழுப்பிட்டு போனால் உன்னையே நீ வஞ்சிக்கிறாய், உன்னையே நீ வஞ்சிக்கிறாய். சாத்தான் வஞ்சிக்கவில்லை, உன்னுடைய பழைய மனுஷன் வஞ்சிக்கிறான். நல்ல செய்தி என்று மட்டும் போகாதே. நான் இப்போ சோ எல்லா பாயிண்ட்ஸும் கொடுக்குறேன் உனக்கு. தாழ்மையாக இரு, தேவ வசனத்துக்கு அன்பாக இரு, அதை நேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரது வார்த்தை நீ உயர்த்த வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது பார்க்க, அவரது வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16 தேவ வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நல்ல வேலையையும் செய்ய தகுதியுள்ளவளாகவும் இருக்கும்படியாக அவைகள் கற்பிக்கப்படுகிறதுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்புக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. தேவ வசனம் எல்லாமே தேவ ஆவியானவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமும் 1வது அதிகாரம் 1வது வசனம் தொடக்கம், வெளிப்படையாகவும் கடைசி வசனம் வரை அது தேவ ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட வசனம். அது உண்மையைத்தான் பேசும், அதில் பிசாசு அங்கே பேசுகிறது இடையிலே பிசாசு என்ன சொன்னதென்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கபிரியல் என்ன சொன்னான் என்று அதை எழுதி வைத்திருக்கிறார். பிலாத்து என்ன கதைத்தான் என்று அதை எழுதி வைத்திருக்கிறார். பாதாளத்துக்கு போன ஒரு மனுஷன் என்ன பேசினான் என்று அதை எழுதி வைத்திருக்கிறார். வானத்தில் இருந்து தேவன் பேசினார், இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவும் பேசினதை அதையும் எழுதி வைத்திருக்கிறார். இது உண்மையான வசனம், இது நீ விசுவாசிக்க வேண்டும். ஏன்? அது தேவாவியானவராலே கொடுக்கப்பட்டது. இதை நீ புறக்கணிக்கும் பொழுது, இதுக்கு முதலிடம் கொடுக்காத பொழுது, இதை நீ உயர்த்தாத பொழுது, இதை நீ நேசிக்காத பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? சரி, பரவாயில்லை, என்ன நடக்கிறது, நான் கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறேன், அதில் நியாயப்பட போறாய். அதற்கு முன்பதாகவே அவர் அறிவித்திருக்கிறார் என்று மத்தேயு 24 கூறுகிறது. இதோ இவைகள் நடப்பதற்கு முன்பதாக நான் அறிவித்திருக்கிறேன், எச்சரிப்பாயிருங்கள். ஆகையினால் இன்றைக்கு உனக்கு எச்சரிக்கிறார், இந்த காரியங்களை நீ கடைபிடிக்காவிட்டால், தேவ வசனத்தை நேசிக்காவிட்டால், அதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், தேவ வசனத்துக்கு முதலிடம் கொடுக்காவிட்டால், தேவ வசனத்தை உயர்த்தாவிட்டால், வஞ்சிப்படைவதற்கு தப்ப முடியாது, வஞ்சிப்பில் இருந்து தப்ப முடியாது. ஏன்? அந்த வஞ்சிப்பை தேவனே அனுப்புகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் வருவார்கள், கள்ள மெய்ப்பர்கள் அங்கு மிங்கமா இருப்பார்கள். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல போக வேண்டி, நீ அங்கு போவாய். ஏன் போறாய்? செத்தா ஆரன் தாக்கட்டன், உனக்கேன் ஒரு சபை. திருவாக்களுக்கு உரைப்பான் அந்த இடத்துல தாக்க வேணும், அப்படித்தான் அங்கால கபிரியல் விடுவான். அதை சொல்லியே பயப்படுத்தாட்டி எத்தனையோ பேரை பொய்யான உபதேசத்தில் பிடித்து வைத்திருக்கிறது பிசாஸ். வெளியில போனீங்களோ உங்களுக்கு சாபம், இந்த சபையை விட்டு போனால் உங்களுக்கு சாபம், வெளியில போனீங்களோ உங்களுக்கு சவக்காலை இல்லை. போ, கள்ளப்போதர்கள், கள்ள மேய்ப்பர்கள், அவர்களின் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். எதனாலே? அவர்கள் பேசும் வார்த்தைகளினாலே. நான் கேட்டதை சொல்லுகிறேன், சாபம் போடுகிறார்கள். இங்க மட்டுமில்ல, கனடாவிலும் மற்ற இடங்களிலும் போனால் உங்க குடும்பம் சரி வராது, இந்த இடத்தை விட்டு போனால் ஒன்றும் உங்களுக்கு சரி வராது. ஓ மை காட், ஓ மை லார்ட். இயேசு சொன்னார், ஆட்டின் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும், உள்ளே போவான், அவன் வெளியிலே வருவான், அவனுக்கு சுதந்திரம் உண்டு. இவர்களும் அடைத்து வைக்கிறார்கள் கதவுகளை. கள்ளன் யார்? கள்ளன் உள்ளுக்கு ஓனாய். ஓனாயின் சத்தம் எது? ஆடினுடைய சத்தம் எதுன்னு உனக்கு தெரிய வேணும். நீ ஒரு ஆடாக இருந்தால் மேய்ப்பனின் குரல் எதுன்னு தெரிய வேணும். உன் மேய்ப்பன் ஆர் என்று உனக்கு தெரியாவிட்டால் உனக்கு அதோகதி, அதோகதி. படிப்பியா சின்ன பிள்ளைகள்? மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியாம் நானே. சின்னனாக இராத, வளரு, குட்டியா இருக்காவ. எந்த ஓனாயும் வந்து ஒரு கவு கவு கவை கொண்டு போகும் இழுத்து கொண்டு, ஒரு பொடி காலத்தில் அவ்வளவுதான். ஓ மை காட், இங்க இருக்கிறாயா? நெண்ணாகமம் 23:19 மிக மிக தேவன் இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் இதை எழுதி வைத்திருக்கார். நெண்ணாகமம் 23:19 போய் சொல்ல, தேவன் ஒரு மனிதனால் மனம் மாறு ஒரு அவர் மனு புத்திரனும் ஒரு மனுஷனுடைய பிள்ளையும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? 1 Samuel 15:29 அதைத்தான் கூறுகிறது. போய் சொல்ல தேவன் மனுஷனால், இங்கே பாருங்களோ, God cannot, cannot, cannot lie. தேவன் பொய் சொல்ல முடியாது. தேவனாலே முடியாத காரியம் இருக்கிறதா? உண்டு. மலாகாதது எதுவும் உண்டுண்டோ? இருக்கு. அவராலே முடியாதது ஒன்று இருக்கிறது. எது? பொய் சொல்ல முடியாது. அவர்கிட்ட கேட்டால், ஆண்டவரே எனக்கு ஒரு பொய்யை சொல்லுமெண்டு, அவர் அசுத்தாவி உனக்கு அனுப்பி வைப்பார், அவர் போய் சொல்ல மாட்டார். உனக்கு போய் தானே தேவை, நிறைய கிடக்குது, நான் அனுப்பி விடுறேன் ஒரு ஆளை. ஆகாப யாரு வஞ்சிக்கலாம் கேட்டோடனே பறந்து விழுந்து எங்க கிடந்து வந்ததுகளோ இந்த ஆவிகள் நான் அறியேன். ஒரு ஆவி வந்து ஒன்று சொன்னது, மற்ற ஆவி வந்து இப்படி சொன்னது, அதை கேட்டால் அதை என்ன செய்ய போறாய்? நான் பொய்யின் ஆவியாக 400 பேர் நாவலையும் போய் தங்குவேன். நல்லது, நீ வெல்லவாய், போ. ஒன்று ராஜாக்கள் 22.
நான் நினைச்சேன் தேவன் போய் அனுப்ப மாட்டார் என்று, ஏனென்றால் உனக்கு தெரிஞ்ச வேதம் அவ்வளவுதான். நீ படித்தது எல்லாமே இயேசு அன்பாய் இருக்கிறார், இயேசு கண்ணீரை துடைப்பார், எல்லாம் துடைப்பார், என் தலையையும் துடைப்பார். குளிச்ச பிறகு
தானே தெரியும், சேனத்துக்கு தானே கேட்கிறாரு. அவரது வசனச்சனி விசுவாசிக்க வேண்டும், ஏன் தெரியுமா?
அது உண்மை.
இப்பொழுது இரண்டாம் தேசலோனிக்கேயர் மறுபடியும் அடைப்போம், 11 வசனம். ஆகையினாலே சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியிலே பொய்களிலே பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, சத்தியத்தை நீ விசுவாசிக்காவிட்டால் பொய்யை விசுவாசித்து தீரவே வேண்டும், மற்ற கதை ஒன்றும் இல்லை. எந்த போதகர் சொன்னாலும் நம்பாதே, நான் சொல்வதை கேள். சத்தியத்தை விசுவாசிக்க நீ மறுதளித்தால், அதை நேசியாமல் போனால், பொய்யை நீ விசுவாசித்தே தீருவாய். இயேசு முன்னுக்கு போகிறார், சத்தியம். இயேசு பிசாசு இந்நேரம் தொந்தரவு பண்ண அவர் சொல்ற ஒரு காரியம், கெட் தி பிஹைண்ட் மீ சேட்டன். பிசாசு எனக்கு முன் பின்னாலே, முன்னால ஓடாத நட பின்னாலே, அவர் முன்னாலே போகிறார், பின்னால் யார் வாரது? பிசாசு. இயேசுவை விட்டாய் யார் டாகப்பட்ட போறாய்? அதே உனக்கு தெரிஞ்சிட்டு, இயேசுவை தப்ப விட்டாயானால் பிள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது, இந்த வார்த்தை விழல்லையோ இருதயத்தில், அதோ கதி, கடுகதி எல்லாம் அதோ கதி. வார்த்தையை விசுவாசிக்காமல் போனபடியினாலே தேவன் கொடியவன் செய்தி. அப்ப இந்த அதிகாரத்திலே ரெண்டு காரணங்கள் சகோதரர்களே போடப்பட்டிருக்கிறது, 2 reasons. ஈனிவர்களுக்குள்ளே பொய்யான போதர்களை, பொய்யான காரியங்களை தேவன் அனுப்புகிறார், கொடிய வஞ்சகத்தை ஏன் அனுப்புகிறார்? ரெண்டு காரணம். முதலாவது, அவர்கள் சத்தியத்திலே அன்பு கூறவில்லை. இரண்டாவது, அதை விசுவாசிக்கவில்லை. இந்த ரெண்டு காரியம் லூக்கா 8:12-13 கூறுகிறது. வசனத்தை விசுவாசித்து விடுதலை அடையாத படிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை எடுத்து போடுகிறான். கேட்கிறதுனால் விடுதலை அடைகிறதல்ல, விசுவாசிக்கிறதுனால் விடுதலை அடைவதே. யூ பிலீவ் அண்ட் யூ கெட் டெலிவர்ட். நீதி உண்டாக இருதயத்தினால் விசுவாசிக்கப்படும், விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். விசுவாசிக்கும் பொழுதுதான், ஆண்டவரே இது சத்தியம், ஏன் தேவன் போய் சொல்றதுக்கு மனுஷன் அல்ல, அவருடைய தழும்புகளால் நீ குணமானாய். உடனே அந்த அந்த காரியம் வெளியில் தெரியாமல் விடலாம், உடனே அந்த அந்த சுப நோவு இருந்து கொண்டிருக்கலாம், தொடர்ந்து நாம் அறிக்கை பண்ண வேண்டியது. ஒரு பாஸ்டரின் மனைவி 2 வருடங்களாக மாறாத ஒரு நோய்க்காக போராடி கொண்டிருந்து அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தாள், நான் விசுவாசிக்கிறேன். பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு சுமந்ததை போல நோய்களையும் அவர் சரீர ஆவியிலே அவர் எடுத்துக்கொண்டார், அவரது தழும்புகளால் குணமானேன் என்று சத்திய வேத எழுத்துக்கள் கூறுகிறது. ஆகையால் அதுதான் உண்மை. விசுவாசித்தால் 2 வருடங்களுக்கு பிறகு குணமானால், அப்படி எல்லாருக்கும் 2 வருடம் எடுக்க முடியும் நான் சொல்லவில்லை. ஓகே, ஆல்ரைட். நவ், அடுத்ததாக 6வது, தேவ ஆவியானவர்களை எப்பொழுதும் தங்கியது. உன்னிலே நீ தங்கியிருந்தால் எரேமியா 17:5
நீ வஞ்சிக்கப்படுவாய், பழைய மனுஷன் வஞ்சித்து போடுவான், அது புடையன் பாம்பு, அவனை சிலுவையிலே வைத்துக்கொள், அவன் சொல்றபடி செய்யாதே, அவன் உணர்ச்சிகளின்படி நடவாதே, அது புடையன் பாம்பு. அதான் இயேசுவும் யோவான் சானகனும்
விரியன் பாம்பு குட்டிகளை என்று கூப்பிடுறான். யூ வைப்பர்ஸ், புட்டையன் பாம்புகளின் குட்டிகளை, உங்களை யாரு இந்த இடத்துக்கு வரச்சது? ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு அவர்கள் தான் சொன்னார்கள். இயேசுவும் யோவான் ஸ்நானகனும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உள்ளே புடையன் பாம்புகள், ஒன்றுமே அங்கே இல்லை. முதலாம் யோவான் 4:1 நாம் சகலத்தையும் சோதித்தறிய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சகலத்தையும் சோதித்து, ஆம் சகோதரர்களே, அப்படியான நாட்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள திக்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால், அல்லது கள்ள மெய்ப்பர்கள், போதகர்கள், நீங்கள் எல்லா ஆவிகளையும், இந்த மனுஷரையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ ஒன்று சோதித்தறியுங்கள். I say, when God tells you to check out, தேவன் உன்னை சோதித்து பார், யார் என்று சொல்லி சொல்ற நேரத்தில் நீ சோதித்து பார், நீ சோதிக்காமல் விட்டால் அது உன்னுடைய பிரச்சனை. எவன் வாரான், எவன் போறான், எங்கே இருக்கிறான், எந்த இடம், எந்த ஊர், இது என்ன ஊழியம், இது ஒன்றுமே தெரியாம உடனே ஓடி போய் தலையை கொடுப்பார்கள். அது எந்த ஆவி வந்து அவர்களுக்குள்ளே இறங்குகிறதோ தேவன் ஒருவர் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் நம்ப வேண்டாம். கள்ளதிகளுக்கிறான் சொன்னதுக்கு பிறகு சொல்லுகிறார், அவர்களை சோதித்தறியுங்கள். நீ சோதிக்கலாமும், அவர்களின் கனிகளால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You got to be careful. அவர் சோதிக்க சொன்னா நீ மைக்ரோஸ்கோப்பை தூக்கி கொண்டு தெரிய வேண்டும். நோ, ஏமலாந்தியாக்கள் தான் இவைகள் இப்படி வர்றது. அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த எபேசு சபையில் இருந்த விசுவாசிகள் மூப்பர்கள் சோதித்தார்கள், கண்டுபிடித்தார்கள். இவர்களா போசல்ல கள்ளர்கள். அதை வாசித்தோம் வெளிப்படாம 2:2. We got to check out, who is this man, who is this lady, what she saying, Jesus வேதபடுகிறானா, என்ன குரல் வழியாலே வருகிறது. இங்க உடனே உனக்கு தெரிய வேணும். இங்கே ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் நீ வார்த்தையில் நீ அங்கே இருந்தன்னு சொன்னால் இந்த ஆவி சரியில்லை, உடனே ஆண்டவர் காண்பிப்பார், அல்லது அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்பதாக காண்பிப்பார். Dangerous. ஒரு கூட்டத்திலே சகோதரர்களே, ஒரு பிள்ளையான ஒரு ஊழியக்காரர் அங்கே இருக்கிற நேரத்திலே, ஒரு கள்ள ஊழியக்காரன், இயேசு சொன்னார் உள்ளே ஓநாய்கள். இவர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் போதனையை மட்டும் நீங்கள் கேட்கறதல்ல, அந்த மனுஷனுக்கு கூட வர ஆவி அது வந்து ஒவ்வொருவர் மேலும் தங்கும். அந்த ஆவி ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கும். அந்த நோயோடு அந்த கூட்டத்தை விட்டு வெளியாலே வருவார்கள். இதுக்கு அறிந்து கொள், அதில் இருந்து உனக்கு விடுதலை தேவை. ஆம், இயேசு சொன்னார் யோவான் 14:26, பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் சகலத்தையும் உங்களுக்கு கற்பிப்பார். He will teach you all things. Oh, he is a teacher. அவர் கற்பிப்பார், ஆராய்ந்து பார். நானும் எனக்கு யாரும் கற்பிக்கவில்லை, ஆண்டவர் கற்பித்தார். உதவியாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நான் அவரை காணவும் இல்லை, அவரை படத்தில் மட்டும்தான் கண்டேன், வீடியோ மூலமாக டைரக்ட் பண்ணு அதை எனக்கு கொடுத்தார். உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறதா? அவன் தான் உனக்கு நல்ல தொடை சந்தை வைத்திருக்கிறான் நீ சாப்பிடுவதற்கு. அதுக்கு முதல் நாளே அதை அவன் எடுத்து வைத்தான். அதுக்கு ஒரு வெளிப்படுத்துது, அதுக்கு முதல் நாளே அதை ஆயத்தம் பண்ணி வைக்கிறான். கடைசி நேரத்தில் வந்துட்டு என்னத்தை பேசுவோம் சொல்லல. இப்ப என்ன ஆக்குவம் அன்றைக்கு குசினிக்கல போயிட்டு யோசிக்கிறதல்ல, எல்லாம் ஆயத்தம் பண்ணு. அவன் சொன்னான், அந்த செஃப்ட அந்த துண்டை நான் ஒதுக்கி வைத்தேன், அதை கொண்டு வா. ஹல்லேலூயா. And you will be fed. 7th, 7 is the number of the Holy Spirit. So I just got 7. I don't know why. 7 காரியங்கள். But 7th, live a crucified life. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவித்துக்கொள். திரளாக தம்மண்டை வந்த ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே அவன் வர கடவன். இந்த உலகத்திலே ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன்
ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். எனக்காக இந்த ஜீவனை விட்டுவிடுகிறவனோ நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளுவான்.
இந்த உலகத்தின் வாழ்க்கையை பிடித்து கொண்டு இருக்கிறவர்கள் அதை இழந்தே தீர்வார்கள்.
ஆத்துமாவை கண்ணீரோடு அவர்கள் மறிப்பார்கள். லூக்கா 9:23 நீ ஜீவிக்க வேண்டும். உன்னுடைய சொந்த ஆசைகள், விருப்பங்கள், உன்னுடைய சிந்தனைகள், அதுகள், உன்னுடைய திட்டங்கள், இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த
பிதாவை உம்முடைய சித்தம் என்ன? எதுக்காக நான் பிறந்தேன்? எதுக்காக விழுதி கற்பித்தேன்? பிதாவை எனக்கு அதை காண்பித்தரலும் என்று சொல்லி உபவாசம் பண்ணி மற்ற விசுவாசங்களோடும் சேர்ந்து படிப்படியாக ஞாவிலை வளர்ந்து வளரும் பொழுது என்ன காரியத்துக்காக உன்னை தெரிவு செய்தேன், எதற்காக உன் ஞாவிலை நிரப்பினேன், எதற்காக இவளை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று தேவனுக்கு காண்பி பார். அவருக்கு பின்னால போவது, brother, following Jesus is very hard. You can be a member of the church, but following Jesus is a very hard thing. இயேசுவை பின்பற்றுவது கடினமான காரியம். சபை அங்கத்தவனாக இருப்பது லேசு, மூப்பனாக ஒரு சபையில் எங்கேயாவது இருக்கிறது லேசு, ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறது கடினமான காரியம். அநேக உபத்திரங்களுக்கு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியிருக்கும். கலப்பை மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் இயேசுவுக்கு பாத்திரம் அல்ல. இன்றையாம் பொய்யான நற்செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு ஒன்றை வந்ததும் எல்லாமே சரியாகிவிடும். யார் சொன்னது? எவர் சொன்னார்?
சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஜீவியம். இது இருக்கும் நேரத்திலே வஞ்சிக்கும் ஆவியிலே இருந்து நீ தப்புவாய். சிலுவையிலே அறையப்பட்ட கலாத்தியர் 2:20 நான் இயேசு கிறிஸ்து உடனே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் ஜீவிக்கிறேன், நான் அல்ல, எனக்குள் இயேசுவை கிறிஸ்துவை ஜீவிக்கிறார். That is the only life. சிலுவையிலே பார்க்கிறேன்.
உலகம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. நான் அதை பார்க்கும் பொழுது, உலகத்தார் என்னை பார்க்கும் பொழுது
அவர்கள் சிலுவையிலே பார்க்கிறார்கள். அவர்கள் எதையும் கொடுத்து என்னை சவால் விட முடியாது.
இன்றைக்கு அப்படி இல்லை. கள்ள மெய்ப்பர்கள் போய் வீடு தருகிறோம், வாசல் தருகிறோம், காணி தருகிறோம், அது தருகிறோம், மோட்டர் சைக்கிள் வண்டி தருகிறோம், இப்படி தருகிறோம், அது உங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அது என்னது, சே இப்படியா இருக்கிறதா, நாங்கள் எல்லாமே கொடுப்போம்.
வஞ்சிப்பு.
இயேசுவோ அவருடைய ஊழியர்களோ இப்படி போய் எங்கேயும் சொல்லவில்லை.
எனக்கு காண்பிக்கலாம் பார்க்கலாம்.
கள்ள போதகர்கள், கள்ள சுவிசேஷர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள மேய்ப்பர்கள் பலர் திரிகிறார்கள்.
முதலாவது உன்னை தாழ்த்திக்கொள்.
இரண்டாவது வசனத்தின் மேல் நீ அன்பு கூர்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது இயேசு கிறிஸ்து மேல் நீ அன்பு கூர்ந்தால் அவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். நாலாவது அவரது வசனத்தை உயர்த்தி அந்த ஒரே ஒரு காரியத்துக்கு உன் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எல்லா காரியங்களிலும் சூழ்நிலைகளிலும் முதலிடம் நீ கொடுக்க வேண்டும். ஐந்தாவது தேவ வாக்கியங்கள் எல்லாமே தேவ வசன தேவ ஆவியானவராலே எழுதப்பட்டபடியினாலே
அது கொடுக்கப்பட்டபடியினாலே அதை நீ விசுவாசிக்க வேண்டும். அதை நீ விசுவாசிக்க வேண்டும். அது போய் கூறாது. அவரது வசனமே சத்தியம்.
ஆறாவது அவரது ஆவியானவர்களை எப்பொழுதும் தங்கியிரு. உன் சுய புத்தியிலே தங்கியிருக்காதே.
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரிலே தங்கியிரு. அவர் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். யார் அந்த அவர்? அவர் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர்.
சத்திய ஆவியானவர். உண்மையின் ஆவியானவர். சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துகிறவர். 16:13 யோவான்.
ஏழாவதாக சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம். இவைகள் உன்னை வஞ்சிப்பிலே இருந்து பாதுகாத்துக்கொள்.
எத்தனை பேர் இருக்கிறார்கள் சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம்
ஜீவிப்பதற்கு?
உன்னை நீயே நிரபராதியாக்குறாயா? எப்பொழுதும் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் வந்தால் ஹவு டு யூ ரியாக்ட்?
எப்படி உன்னை நீ நிரபராதியாக்க, எப்படி கோபம் வருகிறது? பழைய மனுஷன் நன்றாக கொளுத்திருக்கிறான் உள்ளே.
அல்லது ஒரு மூலையில் போயிருந்து இப்படியெல்லாம் இது சொல்லி நாங்கள் ஒன்றுமே எனக்கு இது, நான் இதுக்கு பாத்திரமான இல்லை, பாங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கொட்டுறாங்க, என்ன இது இந்த பேச்செல்லாம் பேச்சுறான் என்று உன்னையே நீ பாவம் பார்த்து கொண்டு இருக்கிறாயா?
பழைய மனுஷன் நன்றாக உயிரோடு இருக்கிறான்.
ஆனால் கேள்விப்பட்டதும்
இயேசு அதை ஏதோ ஒரு காரியத்துக்கு அனுமதித்தார் என்று பரவாயில்லை. நீ அவர்களுக்காய் ஜெபம் பண்ணி உன் ஓட்டத்தை நோக்கி ஓடுகிறாயா? உன்னை பக்க வழியாக திருப்புவதுதான் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாமே. அவைகளை யோசித்துக் கொண்டு இருப்பதற்காகவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே. ஆகையால் இன்றைக்கு இந்த வஞ்சிப்பில் இருந்து பாதுகாப்பதற்கு, இந்த வஞ்சிப்பின் நாட்களில் உன்னை பாதுகாத்துக் கொள்ள நான் சொன்ன இந்த காரியங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொள். அவைகளை பற்றிக்கொள். அவை வஞ்சிக்கும் அவர்களிடத்திலிருந்து போதகர்கள், வஞ்சிக்கும் அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள் இவர்களிலிருந்து உன்னை காத்துக்கொள்ளும். வஞ்சிப்பான சபைகள் ஏராளம் இருக்கிறது. சகலத்தையும் ஆராய்ந்து பார். ஆவியானவர்களை தங்கியிருந்து காரியம் இப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து உண்மையிலே இருந்து கொள். தேவன் மற்ற காரியங்களை கவனித்து உன்னை பாதுகாப்பார். God bless you.